நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் கருணாகரன் அவர்களே.
வணக்கம்.
இலங்கை தொடர்பிலான ஐநா மனித உரிமைகள் தீர்மானம் நிறைவேறியிருப்பதாக செய்திகள் வாயிலாக அறிகிறோம். இதன் பின்னணி பற்றி என்ன நடந்தது என்று எங்களுக்கு சுருக்கமாக முதலில் சொல்ல முடியுமா?
இலங்கை மீதான ஒரு தீர்மானம் நேற்றைய தினம் ஐநா மனித உரிமை பேரவை ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இந்த தீர்மானத்துல மொத்தம் 47 உறுப்பு நாடுகள் கொண்ட இந்த அமைப்புல 22 நாடுகள் தீர்மானத்துக்கு ஆதரவாகவும், 11 நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு எதிராகவும், 14 நாடுகள் நடையிலமா வைத்து அதாவது இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாம நடைபெற வைத்திருக்கிறார்கள். இந்த தீர்மானம் வந்து இலங்கையில மனித உரிமைகளை மேம்படுத்துதல், இனங்களுக்கிடையான நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறல், யுத்த காலத்தின் போது இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பான விசாரணை தொடர்பான அந்த பொறுப்பு கூறல் விடயங்கள் தொடர்பாக முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதன் நோக்கத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தை ஐக்கிய ராஜ்யம், பிரித்தானியா, ஜெர்மனி போன்ற நாடுகளின் மோதாவில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை தனது இலங்கை மீதான ஒரு அழுத்தத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரையில் இந்த தீர்மானம் மிகவும் காத்திரமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இரண்டு பக்கத்திலையும் பார்த்தா இரண்டு பக்கத்திற்கும் ஒரு ஏமாற்றமான ஒரு தீர்மானம். பொதுவாக ஆய்வாளர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் இந்த தீர்மானத்தை பார்க்கிறார்கள்.
சரி, நீங்கள் குறிப்பிட்ட அந்த 14 நாடுகளில், அதாவது வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் நடுநிலை வகித்த 14 நாடுகளில் இந்தியாவும் மிக முக்கியமான ஒரு நாடு. இந்தியா இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் நடுநிலை வகித்ததற்கான காரணம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
இந்தியா பொதுவாகவே இலங்கை அரசு என்று வரும்போது ஒரு ஒரு வகையில் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் அல்லது நடுநிலைமை வைக்கப்பட்ட இந்தியா காலங்காலமாக கடைபிடித்து வந்திருக்கிறது. இம்முறை நடைநிலைமை வாய்ப்பிருக்கிறது. இந்த நடைநிலைமை வாய்ப்பிற்கான முக்கியமான பிராந்திய ரீதியான காரணங்களை சொல்லலாம். ஒன்று, இலங்கைக்கு ஆதரவு அளிக்க முடியாது. காரணம், தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்க தேர்தல் காரணிகள் ஒன்று காரணமாக இருக்கும். இரண்டாவது, தமிழர்களுடைய உரிமை சம்பந்தமாக அல்லது மனித உரிமைகள் சம்பந்தமாக இலங்கை எதிராக இந்தியா ஒருபோதும் குரல் கொடுத்தது கிடையாது. ஆகவே அந்த பக்கத்திலிருந்து பார்த்துட்டு சொன்னால் தமிழர்களுடைய மனித உரிமை சார்பான நலன்கள் இந்தியா ஒரு உதங்கள் கொடுத்தது கிடையாது. ஆனால் இந்த முறை வளமைக்கு மாறாக இரண்டு விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறது. ஒன்று, தமிழர்களுக்கான ஆட்சி அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அதுவும் 13வது அமைவாக அந்த மாகாண சபைகள் இந்திய இலங்கை உடன்படிக்கையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த மாகாண சபைகள் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. அதே மூச்சில் இந்தியா இலங்கையினுடைய ஆட்புல ஒருமைப்பாடு, சாவரத்தி போன்ற விஷயங்களையும் செய்திருக்கிறது. ஆகவே இலங்கையை சர்வதேசத்தில், அதாவது அந்நிய நாடுகளுடைய தலையீட்டிலிருந்து காப்பாற்றுவதற்கு முயற்சி இந்தியா ஒரு பக்கத்தில் முயற்சிக்கும் அதே வேளை இலங்கைக்கு சில ஒரு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் சில அரசியல் தீர்வுகளை கொண்டு வர வேண்டும் என்ற அழுத்தங்களை விநியோகிக்கும் வகையில் ஜெனீவாவில் தமிழர்கள் சார்பாக இம்முறை கலந்திருப்பது முக்கியமான விடயம் தான். ஆனால் உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த பிராந்திய ரீதியாக இலங்கை மீது செல்வாக்கு செலுத்த சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் கடுமையாக முயற்சித்து வருகின்றன. இந்தியாவுக்கு எதிராக நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. இலங்கை மீதான சீனாவுடைய தலையீடு, முதலீடு, பொருளாதார, வர்த்தக, ராணுவ செல்வாக்கு செலுத்துவது இந்தியாவுக்கு நேரடியாக இந்தியாவுடைய நலன்களை பாதிக்கும் என்ற வகையில இந்தியா எப்போதுமே கொண்டு வருகிறது. ஆனால் இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில இந்தியா, பாகிஸ்தான், சீனா போன்ற 3 நாடுகளுமே, அதாவது பிராந்திய ரீதியாக தமக்குள்ளே ஒரு முரண்பாட்டை கொண்டிருக்கிற 3 நாடுகளுமே இலங்கைக்கு சார்பான ஒரு நிலை அல்லது இலங்கைக்கு எதிராக ஒரு நிலையை எடுக்க நிலைமையை தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே அந்த பூகோள ரீதியான தமது இந்த பூகோள எதிர்ப்பு போட்டிகளை இலங்கை மிகவும் சாஹசியமாக கையாண்டு வருகிறதோ ஒரு கேள்வி நாங்கள் இங்கே பார்க்க நோக்கக்கூடியதாக இருக்குது. என்று கேட்டால், இந்தியா, சீனா, பாகிஸ்தான் 3 நாடுகளும் ஒன்று கொண்டு எதிரானவை. அதை இலங்கையில் இந்த 3 நாடுகள் யாருடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது, ஒரு செல்வாக்கு போட்டி காணப்படுகிறது. இந்த நிலைமையில இலங்கைக்கு எதிராகவே இந்த 3 நாடுகளும் ஒருபோதும் குரல் கிடையாது. 3 நாடுகளுமே இலங்கைக்கு சார்பாக நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக தான் கருதுகிறது. அங்கே இந்த பூகோள ரீதியான போட்டியை இலங்கை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருந்துதான் கூற வேண்டும்.
இப்படியாக பல பிரேரணைகளையும் தீர்மானங்களையும் நாங்கள் கடந்த காலங்களில் கண்டிருக்கிறோம். அவை நிறைவேற்றப்பட்ட வரலாறும் தள்ளுபடி செய்யப்பட்ட வரலாறும் இருக்கிறது. இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கும் இந்த தீர்மானம் என்ன மாதிரியான தாக்கங்களை அல்லது விளைவுகளை உண்டு பண்ண கூடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
இது ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று, சர்வதேசத்தினுடைய மேற்பார்வை என்பது மேல் தொடர்ந்து இலங்கை மீது சர்வதேசனுடைய ஒரு கண்காணிப்பு இருப்பதற்கு தாய்நாகர் மன உதவியாக இருக்கும் என்று நாங்கள் கருதலாம். ஆனால் தொடர்ச்சியாக இதான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் அமல்படுத்தப்படாமல் போவதும் பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரையும் மிகவும் பெரிய தீர்மானத்தான் இருக்கிறது. நீங்க வடிவாக பாத்தீங்கன்னு சொன்னா 2009 இருந்து தீர்மானங்கள் இலங்கை மீது நிறைவேற்றப்பட்டு வருகிறது. முதல் ஐநாவில் ஐநா மனித பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் யுத்த வெற்றியை கொண்டாடும் முகமான ஒரு தீர்மானம் தான் சர்வதேச நாடுகள் அரங்கேற்றியிருந்தன. அதன் பின்னரான தீர்மானங்கள் இந்த பொறுப்பு குரல் யுத்த குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பான தீர்மானங்களாக இருந்தன. 2015 குறிப்பாக இந்த மைத்திரபால சிறிசேன ரணில் ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தபோது சர்வதேசத்தில் தொடர்பாக ஒரு வித்தியாசமான நிலைப்பாட்டை கடைபிடித்து சர்வதேசத்துடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதற்காக அப்போது 30-1 அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது அதுக்கு அவர்கள் இணையான வழங்கினார்கள். அந்த இணையம் போது முக்கியமான 4 விடயங்கள் குறிப்பிடப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இந்த காணாம போன வேலைத்தலகம், அந்த இடைக்கால நீதி பொறுமுறை என்று சொல்லப்படக்கூடிய சில உள்ளூரில் கட்டமைப்பு முறைகள், சுயாதீனமான ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அல்லது சுயாதீன நிறுவனங்களை நிறுவுதல், பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகளை தொடர்தல், இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கான சில கட்டமைப்புகளை உருவாக்குதல் போன்ற மிக முக்கியமான விடயங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தன. அதுக்கு இலங்கை அரசாங்கம் வழங்கியிருந்தது. இதை விட முக்கியமாக இந்த போர்க்குற்றம் தொடர்பான விசாரணைகளை விசாரிப்பதற்காக, இந்த பொறுப்பு தொடர்பான விஷயங்களை முன்னெடுப்பதற்காக வெளிநாட்டு நீதிபதிகள், விசாரணையாளர்கள், அறிக்கையாளர்களை உள்ளடக்கியதான ஒரு கலப்பு நீதிமன்ற பொறுமுறையும் உருவாக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் இணையாசனை வழங்கியிருந்தது. ஆனால் அந்த அதை அது தொடர்பான விடயங்களில் எந்த விடயத்தையும், அதாவது காணாத போதுமான என்ற விடயத்தை உருவாக்கிய தவிர அந்த விடயத்தில் எந்த விதமான முன்னேற்றங்களும் தீர்மானம் தொடர்பாக முன்னேற்றப்படவில்லை. பொறுப்பு குரல் விடயம் தொடர்பாக எந்த வித ஒரு விஷயமும் இந்த முறை நிறுவப்பட்ட தீர்மானத்தில் இருக்கவில்லை. ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி எவ்வாறு கிடைக்கப் போகுது? ஆகவே இந்த விடயத்தில் இலங்கைக்கு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தீர்மானம் என்று பள்ளியில் சொல்லப்பட்டாலும் கூட இந்த பொறுப்பு குரல் விஷயம் என்றது முக்கியமான விஷயங்கள். அந்த விஷயங்கள் தொடர்பாக எந்தவித கருத்துகளும் கூறப்படவில்லை. உதாரணமாக இந்த மாதம் ஆரம்பத்தில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வெளியிட்ட அறிக்கையில் மிகவும் காத்திரமான அறிக்கை, அதில் இந்த விடயங்களை அவர் தொட்டு சென்றிருந்தார். குறிப்பாக இந்த உறுப்பு நாடுகள் யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ற அந்த சட்ட ஆளுமையை பயன்படுத்தி இலங்கையில் போர்க்குற்றம் புரிந்தவர்கள் அந்தந்த நாடுகள் வரும்போது அல்லது அந்த நாடுகளுக்கு அவர்கள் விஜயம் செய்து அல்லது எதிரான சட்ட நடவடிக்கை, இந்த போர்க்குற்ற விடயங்கள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், இலங்கையில் இராணுவ அதிகாரிகள் போன்ற மீது பயண தடைகளை மேற்கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை அவர் தொட்டு சென்றிருந்தார். இவ்வாறான விடயங்கள் தான் இலங்கையினுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும், இலங்கை பொறுப்பு குரல் விடயத்தில் இலங்கைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படும். ஆனால் அவ்வாறான எந்த விடயங்களுமே இந்த முறை தீர்மானத்தில் குறிப்பிடப்படவும் இலங்கை நிறைவேற்றப்படவும் இல்லை. ஆகவே இலங்கையை எந்த வகையில் இது கட்டுப்படுத்த போகிறது என்பது இதுவரையும் தெரியாது. பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரையில் 12 வருடங்கள் அவர்கள் வீதியில் இறங்கி போராடி வருகிறார்கள். இந்த யுத்த குற்றங்களுக்கான சாட்சியங்களாக இருப்பவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே காலப்போக்கில் இன்னொரு 10 வருடம் சென்று விட்டால் சாட்சியங்கள் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஐநா மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு சட்ட வலுவிழந்த, அதாவது லீகல் கீர்த்தி இல்லாத ஒரு அமைப்பாகத்தான் ஐநா மனித உரிமை காணப்படுகிறது. ஆகவே குறைந்தபட்சம் இந்த பொறுப்பு கூட விடயமாவது ஐநா மனித உரிமையிலிருந்து வெளியில் எடுக்கப்பட்டு ஐநாவுடைய வேறு அமைப்புக்கோ அல்லது சர்வதேச நீதி பொறுமுறையை உறுதிப்படுத்தக்கூடிய வேறு ஒரு கட்டமைப்புக்கு இது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.
மிக நன்றி கருணாகரன் அவர்களே. இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட ஐநா மனித உரிமைகள் தீர்மானம் தொடர்பில் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.